பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 28-30 வரை. இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தர்மையான வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அதுவும் இந்த இறை வார்த்தையினுடைய அபிஷேகத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையோடும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தோடும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. பலர் பல வேளைகளில் இந்த திருப்பலியை பார்க்குறீங்க, இறை செய்தியை கேட்குறீங்க. பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் டிவியில் அந்த பூசை பார்த்துருவோம், உங்கள் மெசேஜ் நாங்கள் மட்டும் பின் நேரத்தில் பார்க்குறோம், காலையில் பார்க்குறோம், ராத்திரியில் பார்க்குறோம், சில பேர் சமைக்கிறப்ப பார்க்குறோம், சில பேர் தூக்கம் வரலன்னா பார்த்துட்டு தூங்குகிறோம், சில பேர் தூங்கிக்கிட்டே பார்க்குறோம். ராத்திரி பூரா உங்கள் பாட்டு தான், உங்கள் பிரசங்கம் தான் ஓடும். நாங்கள் கேட்டுகிட்டே தூங்கிகிட்டே இருப்போம், அப்புறம் நடுவில் முழிச்சிக்கிட்டோம்னா திருப்பி அந்த சத்தம் கேட்கும். அப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே உள்ளத்திற்குள்ளே எடுத்து சென்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களை வாழ்த்துகிறோம். அதாவது, தட்டி தடவையாவது நீ ஆண்டவரை கண்டுபிடிங்க, அந்த வார்த்தையை தான் மனசில் எழுதி வச்சுக்கணும். எப்படியோ நம்ம ராத்திரி கேட்குறோமோ, பகலில் கேட்குறோமோ, உட்காந்துக்கிட்டு கேளு, படுத்துக்கிட்டு கேளு, எப்படியோ கேளு, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிடணும். ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதில் ஒரு நாள் நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் கடவுளுடைய பிள்ளையாக இல்லாமல் போயிட்டோம்னா அது ரொம்ப அபத்தம். அது ஆண்டவர் பிடிக்காத காரியம். ஒருத்தர் சொன்னார், சகோதரர் ஒருத்தர் இங்கே என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நீங்கள் சொன்னது மாதிரி தான் நான் வந்து இந்த பிரசங்கத்தை சமைக்கிறப்போ கேட்டுகிட்டே சமைச்சிக்கிட்டே இருந்தோம் வீட்டில், நானும் வீட்லேயும். அப்போது உப்பு போடுற இடத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டேன், சர்க்கரை எடுத்து போட்டுவிட்டேன். ஒரு கீரை ஏதோ சமைச்சாங்களாம், அது கசப்பான கீரையாம். அந்த கீரையில் உப்பு போட வேண்டிய நேரத்தில் இவர் சர்க்கரை அள்ளி போட்டுட்டாராம். அப்புறம் சொல்கிறார், கசப்பு கீரை இனிப்பு கீரையாக மாறிச்சு, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு அப்படின்னாரு. நல்ல வேலை சர்க்கரையை போட்டார், வேறு எதையாக போட்டிருக்கக்கூடாது இல்லையா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியாவது மகிழ்ந்திருங்க, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்ம மகிழ்ந்திருக்கிற போது அது ஆசீர்வாதம். அந்த மகிழ்ச்சி வித்தியாசமான மகிழ்ச்சி, உலகம் தர முடியாத மகிழ்ச்சி, பொருட்கள் தர முடியாத மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் நமக்கு இது இருந்தால் நமக்கு எல்லாமே கஷ்டம்லாம் போயிடும். அப்போல்லாம் மாவாட்டுவாங்க கையில் கல் வச்சு, நான்லாம் ஆட்டியிருக்கிறேன். எங்கள் அம்மா ஆட்டும் போது கூட போய் நின்று நாங்கள் வேகமாக ஆட்டுவோம். அப்போ எல்லாமே அப்போல்லாம் மம்மியில் தான் அரைப்பாங்க, அப்போ நாங்களாம் அரைச்சி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி நிறைய வேலைகள் மேனுவலாக செய்ய வேண்டியிருந்துச்சு. அப்போ தான் மனசு சில கிரைண்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கிரைண்டர் மட்டும் வந்துருச்சுன்னா, இந்த மிக்சி மட்டும் எனக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா, எனக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு கிடச்சிருச்சுன்னா எனக்கு எல்லா பொருளையும் வேஸ்ட் ஆகாமல் உள்ளே வச்சுருவேன், எனக்கு எல்லாம் நிறைவு அப்படின்னு நினச்சோம். அந்த பொருள்லாம் வந்துச்சு. வந்து ஒரு புது பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 நாளைக்கு இருக்கும். புது ஃபோனு, அந்த ஃபோனு மட்டும் நான் வாங்கிட்டேன்னா அது மட்டும் கையில் கிடச்சா அப்படி ஒரு மகிழ்ச்சி. வாங்கியாச்சு, வாங்கி 10 நாள் தடவி பார்த்தாச்சு, உள்ள 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 என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அது ஓரமாக கிடக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படியாவது வேணும்னா எடுத்து பார்க்குறது. கிரைண்டர் இருக்குது வீட்டில் இப்போ, ஆனால் மாவாட்டணும்னா அதுவும் கஷ்டமாக இருக்குது. காலையிலேயே ஊற போடணுமா மாவை, அரிசியை போட்டோன்னே ஆட்ட முடியாதா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ வசதிகள் நமக்கு பொருட்கள் கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அந்த மகிழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. பாருங்களேன், நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு மாதம் போட்டு மகிழ்ச்சி அடைப்போம், அதுக்கப்புறம் அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, பத்திரப்படுத்தி வைக்கிறது. வெளியில் போட்டு போனால் இப்போ எல்லாம் அறுத்து போடுறாங்க, வேறு அதை போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே வீட்டுக்காரர் புல்லட்டில் ஸ்குவாடில் போட வேண்டியிருக்குது, யாராவது பாதுகாப்பு தேவ பிள்ளைகளை. இது இதெல்லாம் பாருங்கள், உலகம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது, ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது நிறைவு இல்லை. ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி தான் நிறைவு. நாமெல்லாம் பொருளை பார்த்து மகிழ்ச்சி அடை, குழந்தைங்கள்லாம் எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்கள், அவங்க ஆத்மாவில் அவங்க நிறைவாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்லவும் மாட்டாங்க இது என்னது அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்த சொல்லுவாங்க, அவங்களுக்கு டப்பா, அவங்களுடைய பென்சில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது காணா போயிட்டு வந்துடுவாங்க, கிளாஸுக்கு போகும்போது பேனாக காணா போட்டுடுவாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க காணா போட்டுட்டேன்னு கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்களா, போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு அடுத்த நேரம் அவங்க விளையாடுவாங்க, அப்பா இன்னொன்று வாங்கி தருவார் அப்படின்னு நம்பிக்கை. அப்போது அதுதான் குழந்தைகளுடைய உள்ளம். அப்போ நம்ம அந்த உள்ளத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் போயிடுச்சா ஓகே லீவ் இட், அதையே நினச்சி 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 நம்ம வருந்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா கடந்து வந்து அபிஷேகமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பாருங்களேன், நிறைய பைபிள் நிறையா சொல்லியிருக்கு, ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானது, ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்தோம்னா நம்ம சிந்திக்கலாம் பல மணி நேரம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் வருது பாருங்கள், உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம், உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. இப்போ இன்றைக்கி இந்த காத்திருக்கிற நீ நேர்மையாளர் என்ன செய்கிறாங்க, யார் நேர்மையாளர், யார் நீதிமான் கடவுளுடைய பார்வையில், ஆண்டவரோடு காத்திருக்கிற பிள்ளை, ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளை. இதுதான் நீதிமானுடைய செயல்பாடு, நேர்மையாளருடைய செயல்பாடு. துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும், யோபு ஒரு நீதி நேர்மையாளர் நீதிமான்னு சொல்கிறோம், அவர் என்ன செய்துட்டு இருந்தார், ஆண்டவரோடு காத்திருந்தார் அவ்வளோதான். யோசேப்பு இயேசுவனுடைய வளர்ப்பு தந்தை, அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவருக்கு சில அசைன்மெண்ட்ஸை கடவுள் கொடுத்துட்டாரு, அவர் என்ன செய்தார், அதை செய்துட்டு அதில் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் வேதனையெல்லாம் சந்தித்தார், சந்திச்சுட்டு என்ன செய்தார், ஆண்டவரோடு காத்திருந்தார். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது, காத்திருந்தார். அவர் ஏன் இப்படி நடந்தால் எப்படி, ஏன் இப்படி வேலையை கொடுத்துட்டு கடவுள் என்னைய ஓட விடுறாரு, அந்த கேள்வி கேட்கல பார்த்தீங்களா, அவர் இது ஏன் அப்படி, அவங்க சரியா இவங்க சரியா, அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கல. அவர் என்ன செய்யணுமோ அதை செய்தார். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இந்த சாமியார் என்ன பேசுகிறாரு, அவன் என்ன பேசுகிறான், இது அடுத்தவங்களுடைய உலகத்துக்குள்ளே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ளே நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் வந்துட்டதுனால எல்லோரும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தான் பார்க்குறோம் பாருங்களேன். அதனால் நம்ம யோசிக்க வேண்டியது, முதல்ல நான் என் வழியை ஆண்டவருக்கு உகந்த விதமாக மாற்றிருக்கிறேன்னா, அப்போ என்னை குறித்து நம்ம இந்த காரியத்தில் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து சிந்திக்கணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை குறித்து சிந்திக்காமல் நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கையை நீங்கள் வந்து அடுத்தவங்க மேலே நீட்டினீங்கன்னா ஒரு விரல் தான் அவங்க மேலே இருக்குது, மூணு விரல் உன்னையை காட்டிக்கிட்டு இருக்குது. இதுதான் ஆழமான சிந்தனை. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிற அந்த நிலையை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். காத்திருப்போரை கடவுள் எப்படி காப்பாற்றுறார், பைபிளில் சில வார்த்தைகளை பார்க்குறோம் பாருங்கள். காத்திருக்கிறதுனா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது, மன வலிமையுடன் காத்திருங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. திருப்பாடல் 31:24 ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நம்பிக்கையோடு காத்திருக்கணும், அப்படின்னா நம்ம என்னென்ன மனசுக்குள்ளே இருக்கணும், வலிமை இருக்கணும், உறுதி இருக்கணும், இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். அப்போ காத்திருப்பு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ காத்திருக்கணும், யாரோட காத்திருக்கிறது, ஆண்டவரோட காத்திருக்கிறது. அது எப்படி காத்திருக்கிறது, மன வலிமையோட, நம்பிக்கையோட, உறுதியோட. சின்ன துன்பம் வருது, துயரம் வருது, என்ன செஞ்சிடக்கூடாது, தபக்குன்னு விழுந்துடக்கூடாது.
அவங்க தான் சொன்னாங்க சாமி அங்கே போய் நல்லா துண்ணூறு போட்டு வந்தால் எல்லாம் சரியாக இருமா சாமி, அங்கே போனால் கருப்பு கயிறு கட்டினா பிடிச்சிருக்கிற கருப்பெல்லாம் ஓடி போயிடுதான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்களே, அங்கே போய் அதை செய்தினா இங்கே போய் இதை செய்தினா அப்படின்னு. அப்போ உன்னுடைய உறுதி மன வலிமை அங்கே எல்லாம் பலவீனப்பட்டு கிடக்கு. அதனால தான் ஆண்டவரோடு காத்திருக்கிற பிள்ளைகள் திருப்பாடல் 147:11 சொல்லுது பாருங்கள், தமக்கு அஞ்சி நடந்து, கடவுளுக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். கடவுள் யார் மேலே மகிழ்ச்சி கொள்கிறார்னா, அவர் வந்து பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம் வரோம், சாமி கும்பிட்றோம், வீடெல்லாம் படமாக வச்சுருக்குறோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் நீ ஆண்டவரோடு காத்திருக்கிறாயா? ஆதாம் ஏவாள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு காத்திருந்தாங்க. எங்கள் தந்தை வந்துட போகிறாரோ, அப்பா வந்துட போகிறாரோன்னு எங்கே ஒழிஞ்சிருந்தாங்க தெரியுமா? தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 8வது அறிவசனத்தில், மென்காற்று வீசிய பொழுது நிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த அந்த ஓசை கேட்டு, சத்தத்தை கேட்டு, மனுஷனும் அவன் மனைவியும் தோட்டத்திலிருந்த மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். நல்லா டெக்ஸ்டை நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா, மென்காற்று வீசிய பொழுதுனிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு. அவருக்கு உருவம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்களால் அவருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சு. எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க? மனுஷனும் அவன் மனைவியும் என்று மனிதனும் அவன் மனைவியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில். ஈஷ் அண்ட் ஈஷா, இதுதான் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆதாம் ஏவாள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை. ஏன் எழுதினவருக்கு தெரியும் இல்லைங்களா? இவ்வளோ தூரம் ஆதாம் ஏவாளை பற்றி எழுதினவங்களுக்கு இந்த முன்னுரையில் வரக்கூடிய இந்த பகுதியில் ஏன் ஆதாம் ஏவாள்னு சொல்ல முடியல, அவங்க ஏன் சொல்லலை? அப்போ இந்த பகுதி ஆதாம் ஏவாளை மட்டும் குறிப்பிடுகிற பகுதி அல்ல. எந்த ஒரு மனுஷன், ஒரு ஆண், ஒரு பெண் தன் நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாத்தையும் உணர்த்துகிற ஒரு அடையாளம். இட் இஸ் ஃபார் த காமன் டேர்ம், இட் இஸ் அ காமன் டேர்ம் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஒரு ஆண் இனமும் பெண் இனமும் தான் படைக்கப்படுது, நம்ம ஆண்கள் பெண்களாக இருக்கிறோம். அந்த இனத்தை குறிக்கிற அடையாள சொல் ஈஷ் அண்ட் ஈஷா, மனுஷனும் அவன் மனைவியும், பார்த்தீங்களா? அதனால் நம்ம சொல்லிக்கக்கூடாது ஆதாம் ஏவாள் தான் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க, ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தப்பிச்சிக்க முடியாது. அந்த இடத்துல நீயும் நானும் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுது, மனுஷனும் அவன் மனைவியும் தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். இந்த மரம் அப்படிங்கிறது குறிச்சொல். பிள்ளைங்கள், இப்போ நான் சின்ன பிள்ளைகள்டெல்லாம் கேட்பேன், மரம்னு போட்டிருக்கேயே இந்த மரம்னா என்ன மரம்? உன்னே பிள்ளைங்க அத்தி மரம்னு, ஆலமரம்னு, எல்லா மரம், இயேசு சாமி இருந்தப்போ அத்தி மரம் தான் நிறையா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துவாங்க. ஒரு பையன் சொன்னான், ஆலமரமாக தான் சாமி இருக்கும், ஆலமரமாக இருக்கணும், அரச மரமாக இருக்கணும் அப்படின்னா. சரி, நம்ம ஊர் பிள்ளை ஆலமரம் அரச மரம் தானே பார்த்துருக்கு, அதனால் சொல்கிறான் போல இருக்குன்னு கேட்டேன். ஏன்டா ஆலமரம் அரச மரம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்களா சாமி, அவங்க ரெண்டு பேரும் ஓடி ஒளியறதுக்கு புதர் மாதிரி இருக்கிற ஒரு மரம் தான் அவங்க தேடி இருப்பாங்க. ஆலமரத்திலலாம் பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைங்க எவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க. இங்கே மரம் என்பது ஒரு குறிச்சொல், ஒரு சொல்லாடல். மரம் என்பது ஒரு சுயநலத்தை வெளிப்படுத்துகிற சொல்லாடல், பாவத்தை வெளிப்படுத்துகிற சொல்லாடல். இயேசுசாமி ஒரு மனுஷனுக்கு கண்ணு கொடுப்பார். அவன்கிட்ட கண்ணு கொடுத்துட்டு கேட்பார், உனக்கு பார்வை தெரியுதாப்பான்னு கேட்பார். அவங்க பார்த்துட்டு சொல்லுவான், நான் மனுஷங்களை பார்க்குறேன், அவங்கெல்லாம் மரங்களை போல் இருக்கிறாங்க. மரம் அப்படின்னா என்ன அடையாளம்? அங்கே அது ஒரு குறிச்சொல். அவர் கொடுத்து, இயேசு கொடுத்த அற்புதத்தில் எதுவும் தப்பு நடக்கலை. அவன் சொல்கிறதுல நற்செய்தியாளர் ஏதோ ஒரு அர்த்தத்தை உள்ளே வைக்கிறார். மனுஷனை பார்க்குறேன், அவன் சுயநலமாக இருக்கிறான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கிறான், அடுத்தவனை பற்றி திரும்பி பார்க்கல. இன்றைக்கி நம்ம அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இதுதான் பாவத்தினுடைய உச்சக்கட்ட நிலை. பாருங்கள், இந்த பாவத்தில் இருந்தது, இந்த உணர்விலேருந்து தான் எல்லாமே ஊற்றெடுக்குதுங்க, ஊற்றெடுக்குது. இதனுடைய அடையாளம் பல விதத்தில் வேரோடி நிற்கிது நம்மளுடைய சமூகத்தில். அதை நம்ம பல விதமாக பார்க்கலாம். நம்ம சமூகத்தில் ஒரு அக்கறை இல்லாத நிலை, குடும்பத்தில் அக்கறை இல்லாத நிலை. ஏன்னா இது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு அடையாளம், இந்த பிறர் அன்பு அப்படிங்கிறது. இந்த சுயநலத்தில் நம்மளாம் வேரோடி நிற்கிறோம். அதை தான் அங்கே வெளிப்படுத்துகிறார் நற்செய்தியாளர். மரத்தை போல் இருக்கிறான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறான்.
இதுதான் இங்கே நடக்குது. அவங்க மரங்களுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டாங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய அடையாளம் சுயநலம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டாங்க, அதுதான் மரத்தினுடைய அடையாளம். இன்றைக்கி நாமும் பல வேளைகளில் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது, கணவன் மனைவி கையை பிடிச்சி உங்களை விடுறாங்க, பூச நேரத்தில் கையை பிடிச்சி சொல்ல சொல்கிறாங்க, கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஞாபகம் வருதா அவங்களுக்கெல்லாம்? நிறைய பேர் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கு, பக்கத்தில் வீட்டுக்கார் இருந்தார்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பார்ப்போம், கையை பிடிச்சி சொல்லுங்கள், அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா? எல்லோரும் என்னை முறைக்கிறாங்க, டிவியிலேயே முறைக்கிறாங்க, டிவியை உடைச்சிடப்படாது, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சில பேர் இதை சொல்லும் போதெல்லாம் ஆம்பளைங்கள்லாம் சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கர்ச்சிப் எடுத்து கண்ணை துடைச்சிட்டே இருப்பாங்க, எடுத்து கண்ணில் வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சாமி அதெல்லாம் அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு சாமி, என் வாழ்க்கையே முடிஞ்சு போன நாலு சாமியை. அதை வச்சுலாம் நிறைய ஜோக்கெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆண்களை சொல்கிறதுனால பெண்கள்லாம் மோசம்னு கிடையாது, உன்னை சண்டைக்கு வந்துடாதீங்க. பெண்கள் ஒரு பக்கம், இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நானும் 30 வருஷமாக குப்பையை கொட்டிட்டேன், ஆண்டவரே எனக்கு மோட்சத்தை நீர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போராட்டம்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி பேசியிருக்கோம், இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த ஜபத்தை பாருங்களேன். இது உங்களுக்காக நீங்கள் ஜபித்த ஜபம் இல்லை, அடுத்தவருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை தான், அதுதான் அந்த திருமணத்தை நிறைவு செய்தது, ஆசீர்வதித்தது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜபத்தை நான் மனப்பாடமாக சொல்லிட்டேன், ஏன்னா பல கல்யாணத்தில் சொல்லி சொல்லி பழகிட்டேன், ஆனால் ஒரு தடவை கூட எனக்காக நான் சொல்லிக்கிட்டதில்லை. பிரைஸ் அல்லாஹ், எனக்காக சொல்லிக்கிட்டால் நான் இங்கே நின்றுக்க மாட்டேன் இல்லையா? உங்களுக்காக சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். நீங்கள் உங்கள் மனைவிக்காக உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா, மனைவி நீங்கள் கணவனுக்காக உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ ஆண்டவர்கிட்ட நிற்பேன். சொன்னது மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த காமெடியை. ஒருத்தன் பொண்டாட்டியை போட்டு உத உதன்னு வச்சிக்கிட்டு இருந்தானா, ஏதோ சண்டையில் பொண்டாட்டியை போட்டு எட்டி வச்சுனான். அந்த பொம்பளைக்கு அந்த அம்மாளுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒருத்தன் பொண்டாட்டியை போட்டு உத உதன்னு வாசிக்கிட்டு இருந்தானா ஏதோ ஒரு பிரச்சனையில். அப்போது அந்த அம்மாளுக்கு இந்த ஜபந்தான் ஞாபகம் வந்துச்சு, வீட்டுக்காரன்ட்ட கேட்டுச்சு, ஏன்டா இடுபட்ட பையில கல்யாணத்து அன்றைக்கி என்னடா சொன்ன கையை பிடிச்சி அப்படின்னு. என்னடி சொன்னேன்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தே வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாங்கு வாங்குறியாடா அப்படின்னுச்சு. அவன் சொன்னான், நல்லா கேட்டியாடி, நான் என்ன சொன்னேன்னு நல்லா கேட்டியா? வாக்களிக்கிறேன் நான் சொன்னேன், வா கிழிக்கிறேன் தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு வதம் எக்ஸ்ட்ரா விட்டான். தேவ பிள்ளைகளை கடவுள் ஆணையும் பண்ணியும் கையை பிடிச்சி கொடுத்தது கிழிக்கிறதுக்காகவா? இல்லை, ஒரு ஒரு அபிஷேகமான ஒரு ஒரு உலகத்தை கட்டி எழுப்புறதுக்கு. அதனால தான் நம்ம போராட்டங்கள் எல்லாம் வேறைய. அப்போ எங்கே இந்த மாதிரி போராட்டங்கள் வருதுன்னா, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா வரும். அப்போ சுயநலம், நான் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி இந்த மனுஷன் இல்லை அப்படின்னா இந்த போராட்டம் ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பாவசங்கீதத்தில் வந்து சொல்கிற ஒரே ஒரு தப்பான பாவம் கோபப்படுறேன் சாமி அப்படின்றது தான். கோபம் பாவம் இல்லை, நாங்கள் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிரிச்சிட்டேன் சாமி நான் 5 தடவை அப்படின்னு என்னைக்காவது சொல்கிறோமா? நான் 2-3 தடவை இந்த வாரம் அழுதுட்டேன் சாமி சொல்கிறோமா? அழுவுறது சிரிக்கிறது பாவம் இல்லை, கோபப்படுறதும் பாவம் இல்லை. எதுக்காக கோபப்பட்டேன் அதுதான் பாவம், வேற நோக்கி போகணும். அப்போது பொண்டாட்டியை பார்த்தா கோபம் கோபமாக வருது அப்படின்னா உட்காந்து யோசிக்கணும், ஏன் நம்ம பொண்டாட்டியை பார்த்தா கோபம் கோபமாக வருது? அப்போனா வேறு யார் மேலேயோ பாசம் பாசமாக வருதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வந்தால் கோவம் வருது அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்தால் கேட்குறாங்க, காசு இருக்கா சம்பாதிச்சுட்டு வந்தியா கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது காசு, நான் சோம்பேறினா, நான் வேலைக்கு போகல, எனக்கு போக பிடிக்கல, அப்போ கோவம் வருது. நான் குடிக்கிறேன், காசை செலவு பண்ணுறேன், அப்போ கோவம் வருது. அப்போ வேறு எங்கே இருக்குது? என்னுடைய குடியில் இருக்குது, சோம்பேறித்தனத்தில் இருக்குது, நான் குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லாத நிலையில் இருக்குது. அதுதான் அந்த கோபத்தினுடைய ஆழம். இப்படி நீங்கள் கோபத்தினுடைய ஆழத்தை நோக்கி வேற நோக்கி போகணும் பாருங்கள். அப்போ இது எல்லாத்துக்குமே மவுண்டிங் டு ஒன் திங், ஏன்னா சுயநலம் அதான் சொல்லுவான் சின், SIN. இந்த எஸ்ஐ எண்ணை எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது ஐ தான், இதுதான் பாவத்தினுடைய அடிப்படை விஷயம். ஐ எங்கே அந்த சுயநலம் வருதோ, சுய பாவத்தினுடைய அடையாளமே சுயநலம் தாங்க. அந்த சுயநலத்தை எடுத்துட்டோம்னாலே பாவம் வரவே முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறோம் பாருங்களேன், இந்த மரத்துக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சிருந்தாங்க, நீங்கள் எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறீங்க? நம்ம எல்லோரும் யோசிக்கணும், நான் எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன், நான் யோசிக்கணும். மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறோன்னா என்ன மரம், அது என்ன மரம், அது மரத்தினுடைய தன்மைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்குது, ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. பாவங்கள் பலவிதமாக இருக்குது, பேச்சில், பார்வையில், செயலில், சிந்தனையில், நம்ம செயல்படக்கூடிய அந்த காரியத்தில், எல்லாத்துலேயுமே பாவத்தினுடைய எல்லாமே பாருங்கள் சுயநலமாக தான் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு ஒரு இச்சைக்குரிய பாவம்னு வச்சுக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் வந்து மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, அல்லது ஒரு மனைவி வந்து ஒரு பெண்ணை ஒரு கணவனை விட்டுட்டு வேறொரு, இதில் என்ன இருக்குது, இது ஒரு இச்சைக்குரிய பாவம்னு சொல்லிடுறோம். இந்த பாவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அடிப்படை தன்மை என்ன, சுயநலம். என்ன எனக்கு வந்து இங்கே பிடிக்கல, அங்கே பிடிக்குது, இந்த பாண்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த அதர்னஸ் போயிடுச்சு. அப்போ எனக்கு எதுங்க என்ன பிடிக்குதோ அதை நான் போய் எடுத்துப்பேன். ஒரு வீட்டில் பிரச்சனை சொல்கிறான், வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு, என்ன சொல்கிறார், நான் தான் உனக்கு எல்லாம் வாங்கி போடுறல, ஐ ப்ரொவைட் எவ்ரி திங் டு யூ, ஸோ என்னையும் நீ பார்க்காத, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தந்துடுறேன் பாருங்கள். அப்போ உலகத்தினுடைய காரியத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறா, அவருடைய பாவத்தை நியாயப்படுத்த முடியாது. ஒரு சில வீடுகளில் மனைவியை வெளியிலேயே விடுறதில்லை, வெளியே ஒரு அடக்குமுறையினுடைய சமூகம், அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறேன், நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடலாம், கடவுளை கொண்டு வந்து உள்ளே போட முடியுமா, போட முடியாது. அதுக்கு தான் சொல்கிறோம், கோயிலுக்காவது இப்போ மனைவி அனுப்பிச்சு விடுங்க, கோயிலுக்கு பிள்ளைகள் அனுப்பி விடுங்க, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். கோயிலுக்கு போகிறப்ப கூட உண்டியல் கூட அவங்க பக்கத்து பிள்ளைங்க கையில் கொடுக்கறது இல்லை, நான் போட்டுக்கிறேன், எல்லோரும் போங்க, நான் போய் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், வீட்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து சுயநலத்தினுடைய வெளிப்பாடுகள், பயம், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறோம், இதுதான் வெளிப்பாடு, இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ நம்ம யாரோட காத்திருக்கிறோம், ஆண்டவரோட காத்திருக்கிறோமா, அல்லது பணம் எனக்கு எல்லாம் செய்யும், எனக்கு அதிகாரம் எல்லாம் செய்யும், என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவன் மனைவி எல்லாம் செய்வாங்க, அதுதான் பத்து கட்டளினுடைய முதல் கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது. அப்போ எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு கடவுளோட காத்திருக்கிற பிள்ளையாக இருக்கிறியா, பைபிள் அதான் சொல்லுது பாருங்கள், திருப்பாடல் 33:18 தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆண்டவருடைய பேரன்புக்காக காத்திருக்கணும். சீராக்கின் ஞானம் 51:8 சொல்லுது, ஆண்டவரே உம் இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆட்சி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன், உமக்காக காத்திருப்போரை, நல்லா கவனிங்க, உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும், பகைவனின் கையிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன். பாருங்கள், நம்ம இதுதான் முக்கியமான விஷயம், உமக்காக காத்திருக்கிறது, ஆண்டவருக்காக காத்திருப்போரை ஆண்டவர் விடுவிக்கிறார். எதிலிருந்து விடுவிக்கிறார், நீ என்ன கட்டில் இருக்கிறியோ அதுலேருந்து விடுவிப்பார், பிசாசா, நோயா, பேயா, உன்னுடைய கவலையா, ஆண்டவர் விடுவிப்பார். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிற பிள்ளையாக மாறணும். யார் வந்து ஆண்டவருக்காக உண்மையாக காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்கிறதை போல் தோன்றும், ஆனால் எல்லாரும் காத்திருக்கல, அதான் நான் சொல்கிறேன். வீடு நிறைய நம்ம சாமி படம் வச்சுருக்கலாம், வீடு நிறைய நம்ம சுருவங்கள் வச்சுருக்கலாம், ஆனால் நம்ம கிறிஸ்தவங்கிற அடையாளம் வச்சுருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு காத்திருக்கிறியா, மனுஷனோடு காத்திருக்கிறியா? 1 Samuel 2:1 நம்ம பார்க்குறோம், அன்னாளுங்கிற ஒரு மகளை பார்க்குறோம், அந்த தாய் ஆண்டவரோடு காத்திருந்தா, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீரழிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன். நான் கொடுக்குற சாபத்தில் இல்லை, நீங்கள் கொடுக்குற மீட்பில் கழி கூறுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க பாரு, என் ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது. இதை தான் நம்மளுடைய நம்பிக்கை. திருப்பாடல் 64:10 சொல்லுது, நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வார், அவரிடம் அடைக்கலம் புகுவர், நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர். அபாக்குக்கு நூலில் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் 3:18 பார்க்குறோம், அத்திமரம் துளிர் விடாது போனால், திராட்சை செடி பலன் கூடாது போனால், அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். இது இல்லை, அது இல்லை, எது இல்லைன்னா என்ன, நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைவேன், அந்த மகிழ்ச்சி, அதுதான் ஆண்டவரில் களி கூறுறது. இன்றைக்கி எல்லாரையும் கடவுள் ஒவ்வொரு தளத்தில் வச்சிருக்கிறார். துன்பம் என்கிறது வித்தியாசப்படுதே ஒழிய துன்பம் இல்லாத மனிதர்கள் இல்லை, வித்தியாசப்படுது, அவ்வளோதான். இப்போ எனக்குரிய துன்பம் வித்தியாசம், நான் ஒரு குருவானவர், துன்பம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, என்னுடைய துன்பம் வித்தியாசமானது, ஒரு கன்னியாஸ்திரிக்கு உள்ள துன்பம் வித்தியாசமானது, ஒரு குடும்பஸ்தருக்கு உள்ள வித்தியாசம் உள்ள விஷயம் வித்தியாசமானது, கல்யாணம் பண்ணாத ஒரு வாலிப பிள்ளைக்கும் வாலிப மகன் மகளுக்குள்ள துன்பம் வித்தியாசமானது. துன்பம் வித்தியாசப்படுதே ஒழிய அது இல்லாமல் போகுதில்லை. அப்போது நம்ம எது இல்லாமல் போனாலும் நம்ம ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எல்லாருமே துன்பப்படுறோம். அந்த துன்பத்தின் மத்தியில் என் மகிழ்ச்சி ஆண்டவரை சார்ந்ததார். ஆண்டவர் மீது நம்பிக்கை. ஆண்டவர் பார்த்துப்பார், செய்வார்ப்பா, நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை தான் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். மீகாவினுடைய அந்த காத்திருப்பை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்கள், மீகா புத்தகத்தில் 7:7, நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள்வார். இதுதான் நம்பிக்கை. அதுதான் நாங்கள் நிறைய தடவை சொல்கிறது. ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செபிச்சேன் ஃபாதர், நடக்கவே இல்லை ஃபாதர். ஃபோன் பண்ணி 2 நாள் தான் நான் இப்படிலாம் ஜெபிங்கன்னு சொல்லியிருப்பேன். 2 நாள் 3 நாளில் ஃபாதர் ஜெபம் பண்ணி பார்த்தேன் ஃபாதர், ஒன்றும் நடக்கலை ஃபாதர். என்ன, எப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே சாமி ஒரு 57 தடவை அலேலியா சொன்னேன். அலேலியா அலேலியா அலேலியா. தேவ பிள்ளைகளே, இது வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் ப்ரேயர் வந்து மெக்கானிக்கலாக இருக்கிறது இல்லை, ஆத்மாவிலிருந்து இந்த வார்த்தை வரணும். ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பது, மீட்கும் கடவுளுக்காக உண்மையாய் காத்திருப்பது, அன்போடு காத்திருப்பது, ஜெபிக்கும் போது அன்போடு ஜெபிப்பது, இரக்கத்தோடு ஜெபிப்பது, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறணுங்கிற நம்பிக்கையோடு ஜெபிப்பது, இதெல்லாம் இருக்காது உள்ள ஜெபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். இயேசுசாமி நமக்காக பாடுபட்டாருங்க. அந்த பாடுகளை எப்படிப்பட்டார், மகிழ்ச்சியோடு பட்டார், சிலுவையில் மன்னிச்சார். நம்ம ஒருத்தனை மன்னிக்கிறோம், சாமியார் சொல்லிட்டார், இந்த ஆல்பட்டு சாமியார் சொல்லிவிட்டார், வீட்டுக்காரரை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், என்ன செஞ்சு தொலைகிறதுன்னு சட்டியில் எதையாவது வறுத்துக்கிட்டே இருக்கிற போதே கடுகாளி போடுறேன், மன்னிச்சு தொலைகிறேன், அல்லேலுவியா மன்னிச்சு தொலைகிறேன் அல்லேலுவியா அப்படின்னா இது ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ உணர்வு, நம்ம உண்மையாக அது மன்னிக்கிறோமா, உண்மையாக அந்த மனைவியை கணவனை ஏற்றுக்கொள்கிறோமா? ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, யாருன்னு தெரியல, ஃபாதர் நீங்கள் சொன்ன அந்த இறைவசனத்தை கேட்டேன், வி ஆர் நாட் பர்ஃபெக்ட், வி ஆர் இம்பர்ஃபெக்ட், கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு, அதுதான் ஏற்றுக்கணும்னு சொன்னீங்க ஃபாதர், என் உள்ளத்தை தொட்டுச்சு, நான் இவ்வளோ நாள் அந்த உணர்வில் இல்லை, நான் இப்போ என்ன செய்கிறேன், என்னுடைய பார்ட்னரை என்னுடைய ஸ்பௌஸை நான் மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அவங்களை அப்படியாகவே ஏற்றுக்கொள்கிறேன், தட் இஸ் த சேஞ்ச், அதுதான் ஆசீர்வாதம். அன்றைக்கி அந்த சக்கேகிட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்வார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரோட காத்திருந்தாங்க. சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் காத்திருந்தார். லூக்கா 2 பார்க்குறோம், அவர் நேர்மையானவர், இறை பெற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தவர். அப்போ ஆண்டவரோடு காத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் வச்சுருப்பாங்க, எதிர்பார்ப்பு இருக்கும், ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்வார், எனக்கு கண்ணை மூடிக்க பார்த்தா உலகம் பூரா துன்பத்தில் இருக்குது, துயரத்தில் இருக்குது, வீட்டில் சில வலிகள் வேதனைகள் உண்டு, எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், அந்த நம்பிக்கை. சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி சொல்கிறார் பாருங்கள், நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. நம்பிக்கையாளருக்கு கிடைக்கிற அபிஷேகம் அதுதான். அண்ணாங்கிற ஒரு மகள் அங்கே காத்திருந்தாங்க. அவங்க யார் பாருங்கள், பானுவேலின் மகளாகிய அண்ணா அப்படிங்கிற ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அண்ணாங்கிறவர் இறைவாக்கினர், வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் மட்டும்தான் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆகிட்டார். அவருக்கு வயது 84 பாருங்கள், 7 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கிறாரு, 84 வயசாச்சு. அவர் எங்கே இருந்தார், ஆண்டவர் அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி, ஏன் அவருக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா இருந்துச்சு, கோவிலை விட்டு நீங்காமல் மன்றாடி அல்லும் பக நோன்பிருந்து மன்றாடி பார்த்தீங்களா. அந்நேரத்தில் கடவுள் வந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோருடனும் குழந்தையை பற்றி பேசுகிறார். அவரும் இயேசுவை கண்டுகொள்கிறார். அடுத்தது யூதித்துங்கிற ஒரு மகளை நம்ம பைபிளில் பார்க்குறோம். 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்குறேன், நிறைய உதாரணங்கள் உண்டு பைபிளில். சாதனை செய்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரால் அடையாளம் கண்டுகொண்டா அவங்கெல்லாம் பைபிளில் இடம்பெற்றிருக்கிறாங்க பாருங்கள். யூதித்து, இந்த யூதித்து யார், கணவனை இழந்த ஒரு மகள், மனாசேங்கிறவன் கணவர், அவர் வந்து ஒரு வியாதியில் போயிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, யூதித்து கைம்பெண் 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே இருக்கிறாங்க. தம் வீட்டின் மேல் தளத்தில், கீழே கூட வீட்டில் இருக்கிற அந்த சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தலை, மாடியில் ஒரு கொட்டாய் ஒன்று போட்டுக்கிட்டு தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்தார், இடுப்பில் சாக்கு உடை உடுத்தியிருந்தார், கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார், கைம்பெண் தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாள் அமாவாசை அன்றும் இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாள்கள் மகிழ்ச்சியின் நாள்கள் தவிர மற்ற நாள்களில் நோன்பிருந்து வந்தார். அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில் மிக்கவர். பாருங்கள், எதுலேயும் குறைவுபடலை. அவங்க பார்த்து ஒரு கண்ணை காட்டியிருந்தால் போதும், அவங்க காசு பணத்துக்கு குறைவில்லை. ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடைகள் வயல் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டு சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாக இருந்தன. இதெல்லாம் வச்சுருந்தவர் வச்சுருந்தவங்க ஒரு கண்ணை அசைஞ்சிருந்தா போதும், எத்தனை பேர் வந்து நின்றுருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பாருங்கள், இவங்க யாரோடு இருந்தாங்க? ஆண்டவரோடு இருந்தாங்க. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. அப்போ அந்த மகள் அந்த மகளை வச்சு கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை செய்தார், பெரிய விடுதலையின் காரியம். ஓலைஃபேருடைய தலையை அவங்க கையில் கொடுக்குறார். பாருங்கள் எப்படி செய்ய முடியும். அவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க, காத்திருந்தாங்க கடவுளோடு. அதே போல் நம்முடைய மரியாள், நம்முடைய தாய் மரியாள், நம்முடைய அம்மாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அன்னை மரியாள் பாருங்கள், வானதூதர் அவருக்கு தோன்றி, இன்றைக்கி அம்மாவுடைய கார்மேல் அன்னையினுடைய திருவிழா, அதனால் நம்ம அம்மாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். நிறைய உதாரணம் இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட விடுற, நீங்கள் தேடி பாருங்கள். அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருப்பா அப்படின்னா வானதூதர் வந்து, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இது யார் சொல்லி கொடுத்த வார்த்தை? தந்தை சொல்லி அனுப்பிச்சி விட்டார். என் வார்த்தையே அவன் வாயில், நான் வானதூதர் வாயில் வைப்பேன், என் பெயரை அவன் தாங்கி வருகிறான். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் வானதூதர்களை குறித்து. நீ அவங்களை எதிர்த்து நின்று பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? என் பெயரை அவர் தாங்கி வருகிறார். அந்த வானதூதருடைய ஆழமான அந்த அடையாளம் பாருங்கள். அப்படி தாங்கி வருகிற அந்த அடையாளம் வெளிப்படுத்துகிற விஷயம், ஆண்டவர் உம்மோடு இருக்கு. ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிற மகளே. இந்த ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னோட இருக்கிற மகளே. வேறு யாருக்கு ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பார்? நம்ம சொல்லலாம், ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே வந்து நான் உன்னோட இருக்கிறேன்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. அதனால தான் சொல்கிறோம், அன்னை மரியாளை குறித்து எவரும் தவறாய் பேசிவிடக்கூடாது. அன்னை மரியாதை, நீ இயேசுவை உயர்த்தணுன்றதுக்காக அன்னை மரியாதை தாழ்த்தினீன்னா நீ அழிந்து போகும்போது உறுதி. இப்போ என்னையை மகிழ என்னை உயர்த்தணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தினா நான் ஏற்றுப்பேனா? சாதாரண புரிதல். நிறைய பேர் வேதத்தை உயர்த்தணும், வேத வார்த்தையை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக, அதுவும் கத்தோலிக்க திருச்சபையை அடிமைப்படுத்தணும், கத்தோலிக்க திருச்சபையை வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி பேசணும், அவங்கள குறை பேசணும், நம்மளுடைய சபையை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக அன்னை மரியாளை நீ உதாரணமாக எடுத்தினா அந்த வேதனையினுடைய காரியம் நம் தலையில் நிற்க போகிறது உறுதி. அதனால் இது வந்து நாங்கள் ஒரு எச்சரிக்கை செய்தியாக தான் வைக்கிறோம், இதை சாபத்தின் செய்தியாக நம்ம வைக்கலை. நீ அழிந்து போவாய்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் நீங்கள் அழிந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். தேவ பிள்ளைகள் எல்லோரும் மனம் மாறணும், எல்லோரும் நல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே உண்மையாக நிற்கிற பிள்ளைங்க அப்படியெல்லாம் பேசலாம். அவங்க எந்த சபையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அன்னை மரியால் ரொம்ப அருமையாக அவங்க உயர்த்தி பேச, தாய் அன்னை மரியால் கடவுளுடைய அந்த தாயானவர் இப்படியா இருக்கிறாங்கன்னு பெருமையாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அவதூறு பேசுகிறாங்க, சில பேர் பேசக்கூடாதுன்னு வாயை கட்டுறாங்க. எங்கள் அருங்குடை இல்லத்தில் சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு கடவுள் நேரம் கொடுக்குறாரு, எங்களுக்கு தெரியும் இவர் இப்படி தான் என்று. அவங்களுக்கு கடவுள் ஒரு நேரம் கொடுக்குறாரு, எதுக்கு காலம் தாழ்த்துறார்? பொறுமையோடு இருக்கிறார் கடவுள், காது செவிடா இல்லை கடவுள், உண்மையும் உன் மட்டிலே ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். அவங்க மாதாவை பற்றி பேசுவதை தவிர்ப்பாங்க. உன் உள்ளம் நீ யாருன்னு வெளிப்படுத்தும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம யாருமே தப்ப முடியாது. நாங்களும் தேவையில்லாமல் மாதாவை பற்றி பேசுகிறதில்ல. இன்றைக்கி நேற்றி பேசலை நான், ஏன்னா வார்த்தையை பற்றி தான் பேச வேண்டிய சூழல் இருந்தது. இன்றைக்கி கர்மேல் மாதாவினுடைய திருவிழா, அதனால் நான் அன்னையை இதில் கொண்டு வரேன். அப்போ அர்த்தம் ஒரு தேவை இருக்கிறது நம்ம பேசுகிறோம், தேவை வரும்போது பேசணும், தேவையில்லைன்னா நீ பேச தேவையில்லை. தேவை இல்லாத போதும் அன்னை மரியாதை குறித்து நம்ம அவதூறு பேசுவது அபத்தமானது, ஆபத்தானது. இப்போ இந்த அன்னை மரியாள் பாருங்கள், அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்க, வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானத்துதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் அப்படின்றார். அப்போ இந்த தாய் எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருந்தாங்கன்னா, இந்த தெய்வம் தேடி வந்திருப்பார். சிம்பிள், ஷி ஹாஸ் பீன் ஆல் த்ரூ ஹர் லைஃப் ஷி வாஸ் வித் த லார்டு. ஆண்டவரோடு அவங்க காத்திருந்தாங்க. சூழல்கள்லாம் வேதனையாக தான் இருந்துச்சு. ரோமேயரினுடைய அடிமைத்தனம், அவங்களுடைய ஒரு ஒரு கட்டமைப்பு, இங்கே யூதர்களுடைய ஒரு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணுங்கிற நெருக்கின அந்த சூழல், இதெல்லாம் மத்தியில் எல்லாரும் புலம்பி தவிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த புலம்பலுக்கு மத்தியில் தான் அன்னைமுறையால் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வேதனை வழிகளோடு இருந்தாலும் அவர்கள் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக கடவுளோடு இருந்தாங்க. தந்தை ஆண்டவர் ஏதாவது செய்வார் எங்களுக்கு என்று சொல்லி எப்பொழுதும் தந்தையோடு கூட அவங்க இணைந்திருந்ததுனால அவர்கள் அந்த மீட்பை கண்டுகொண்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய இந்த நாட்களில் உலகம் இன்றைக்கி நிறைய சூழ்ச்சிகளை வச்சிருச்சு. உண்மையாலுமே ஆண்டவர்கிட்ட நான் ஜபத்தில் உட்காரும் போது நான் சொல்லுவேன், நீங்கள் இருந்தப்போ கொஞ்சம்தான் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு, இப்போ நாங்கள் இருக்கிறப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன். எங்கே திரும்பினாலும் அழிவினுடைய காலத்தில் வந்துட்டதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஹெவி. குழந்தைங்களெல்லாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களே செல்ஃபோனில் அவங்க ஆசையாக ரொம்ப உளுந்து கிடக்குறாங்க. என்ன சொல்லி அவங்கள திருத்தல தெரியல, எல்லாருக்குமே தெரியல. வி ஆர் ரியலி ஃபைட்டிங் வித் த வேர்ல்ட் நவ். இப்போ பாருங்கள், எபிரேயர் 9:28 ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார், அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல. முதல் தடவை தான் வந்தார் பாவத்தின் பொருட்டு, இனிமே பாவத்தின் பொருட்டு வரப்போகிறல்ல, அவர் மீட்பின் பொருட்டு வரப்போகிறார். தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பொருளும் பொருட்டே தோன்றுவார். தமக்காக காத்திருப்பவர்களுக்கு, அப்போ தமக்காகனா யாருக்காக? இயேசுவுக்காக காத்திருப்போர். அப்போ இயேசுவுக்காக காத்திருக்கிறதுனா என்ன? இதை தான் நம்ம யோசிக்கணும். இயேசுவோடு காத்திருப்பது, இயேசுவுக்காக காத்திருப்பது, இயேசுவில் காத்திருப்பது, இதை தான் நம்ம யோசிக்கணும். அவர் திட்டம் செய்து நமக்கு நம்ம வச்சிருக்கிற ரோமையர் 9:13 இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. ஏதோ ஒரு திட்டத்துக்கு தான் ஒன்றை என்னை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செடி கொடியெல்லாம் திட்டம் வச்சுருக்குது. கொய்யா பழம், ஒரு கொய்யா செடி கொய்யா பழம் காய்க்கணும், தென்னை மரம் தென்னங்காய் காய்க்கணும், தேங்காய் காய்க்கணும், இப்படி ஒவ்வொரு மரமும் ஒரு திட்டம் வச்சுருக்குது. இந்த பூ இந்த செடி இந்த பூ தான் பூக்கணும், இந்த செடி இந்த பலனை தான் கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிற போது உனக்கும் எனக்கும் திட்டம் இல்லாமல் வச்சுருப்பாரா? இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று. பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று, அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பது தெளிவாகிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை கையளிச்சுட்டு நீங்கள் செய்தீங்கன்னா போதும், செயல்பட்டீங்கன்னா போதும், ஆண்டவருடைய திட்டம் நம்மில் செயலாற்றும். தேவ பிள்ளைகளே, இதை நான் உணர்ந்திருக்கிறேன் பல இடத்துல. என்னுடைய எண்ணம் இல்லை, ஆண்டவரை நீங்கள் செயல்படுத்துங்கன்ட்டு போவோம், அங்கே ஆண்டவர் ஏதோ ஒன்று நம்மளை மண்டையை பயன்படுத்துவார், முடிவு செல்வார், செயல்படுத்துவார், அந்த செயலில் அவருடைய கரம் இருக்கும், நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போ கூட எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக நாங்கள் பிளான் திட்டமிட்டோம். எங்களுடைய ஊழியர்களை கூப்பிட்டு பேசினோம், எல்லோரும் ஓகேன்னாங்க. யாரும் கொரோனாவை யோசிக்க முடியல, திடீர்னு கொரோனா வந்து லாக் ஆகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் நான் பார்த்துப்பேன் அப்படின்னாரு. நானும் அமைதியாக இருந்தோம். அப்போது மக்களுக்கு பூசை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். இதுக்காக இல்லை, நாங்கள் இந்த நேர்மையான உள்ளத்தோடு தான் யோசித்தோம். எங்களால் நான் ஒரு குருவானவர், நான் என்ன செய்ய முடியும் மக்களுக்கு ஒரு பூசை வைக்க முடியும். பக்கத்தில் கேசி டிபார்ட்மெண்ட் தீபன் இருந்தார், கேட்டேன் உங்களுக்கு கேமரா கொஞ்சம் லென்ட் பண்ண முடியுமா, நீங்கள் எடுக்க முடியுமா? அவர் தாராளமாக, ஃபாதர் இதுக்கு தானே நம்ம இருக்கிறோம், நல்ல மனசோடு வந்தார். இன்பநாதன் பிரதர் கூப்பிட்டேன், பாட்டு பாட வரீங்களான்னு. ஃபாதர் என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்ம செய்வோம் ஃபாதர். பாருங்கள், மூணு உள்ளமும் ஒரே லெவலில் இணைஞ்சிச்சு. இன்றைக்கி உங்களுடைய வீடுகளில் இதை ஒரு அதிசயத்தின் அடையாளமாக மாறிக்கொண்டு இருக்குது. இதுதான் இப்போ உள்ளங்கள் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு பார்த்தீங்களா, கடவுளுடைய திட்டத்தில் கடவுளுடைய திட்டங்கள் நிறைவேறுது பார்த்தீங்களா. இப்போ நான் கட்டடம் கட்டிட்டு அதை அப்படியே நின்று கிடந்துச்சு வேலையெல்லாம், நினச்சேன் ஐயோ முடிஞ்சிச்சு கதை, இதில் எஸ்டிமேட்டட் டயத்தில் முடிய வேண்டியது கண்டிப்பாக தள்ளி போயிடும் போல இருக்குது. இந்த பணத்தை மீண்டும் எப்படி நம்ம இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க போகிறோம், எடுக்க போகிறோம், எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட இது வாங்க போகிறோம், ஏன்னா எல்லாருமே வேலை இல்லாமல் கிடக்கிறாங்களே, எப்படி கஷ்டமாக போதேன்னு நான் நினச்சேன். பாருங்கள், இன்றைக்கு அந்த டார்கெட் 98% இஸ் ஓவர், டார்கெட் ஹஸ் கம்ப்ளீட்டட். அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த நிறைவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். ஆண்டவர் உங்களுடைய கரத்தால் அதை நிறைவு செய்திருக்கிறார். அநேக உள்ளங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு நிலை, நான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம் அவ்வளோதான். பாருங்கள், எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இது கடவுளுடைய திட்டமாக இருக்குது, அவர் வெற்றி அடைகிறார் அவ்வளோதான். அவர் அந்த ஆட்களை செய்ய வைக்கிறார். அவர் தான் என்ன சொன்னார், நீ யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை, நான் ஆள் அனுப்புவேன்னாரு. இந்த ஆள் அனுப்பிட்டேன், நான் யார்ட்டையும் கேட்கல. ஏ பிள்ளைகளே, இதை எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், கடவுளுடைய மகிமை விளங்கணும்னு சொல்கிறேன். மனிதனுடைய ஒரு செயலுக்காகவோ, மனிதனுடைய நாங்களாம் முடிவு பண்ணோம், நாங்களாம் செஞ்சோம், அப்படியாச்சு இப்படி இல்லை, அந்த பெருமைக்காக இல்லை. கடவுள் இந்த வார்த்தைக்காக சொல்கிறேன் பாருங்கள், அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே எல்லாம் நிறைவேறுகிறது என்பது தெளிவாகின்றது. இது கடவுள் திட்டமிட்டாருங்கிறது இதிலேருந்து தெளிவாகுது. அதனால் நம்ம பெருமைக்குடைய அடைய ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மகிமை அடைகிறார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மகிமை அடைவார். மத்திய செய்தி 11:28-30 ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளு. காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருக்கு எது வழியாக இருக்கிறது, ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவர் என்ன எனக்கு சொல்றாரு என்பதை கேட்டு செயல்படுவாங்க. அப்போ அவங்களுக்குரிய எல்லா காரியமும் மகிமையும் ஆட்சியுமாய் மாறும். இதைத்தான் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் கவலைகளை அவரிடத்தில் விட்டுட்டு அவருடைய கவலையை உங்கள் கவலையாக மாற்றிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் கை ஊற்றி ஜெபிங்க அவங்களுக்காக. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை போயிடும், உன் மகனை குறித்து உன் மகளை குறித்து இருக்கிற கவலை போயிடும். திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்காத எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆட்டோமேட்டிக்காக உன் வீட்டுக்குள்ளே உனக்கு வரன் வந்து விழுந்துடும். நீ இல்லாட்டினா எண்ணெயை தடவிட்டு உருண்டா ஒட்டுறது தான் ஒட்டுன்னு இல்லையா, அதே மாதிரி நீ எவ்வளோ தான் போராடினாலும் அது கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பிறர் அன்பு இல்லாத போது நம்ம குடும்பம் சஃபர் பண்ணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், என் நுகத்தை, என் நுகம் என்று இயேசு எதை சொன்னார், ஓம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை உன்னுடைய நுகம், ஆண்டவருக்கென்று ஒரு நுகம் உண்டு, ஒரு கவலை உண்டு, ஒரு வழி உண்டு, அது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் நேர்மையாளர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டவரை துதிப்பாங்க, போற்றுவாங்க, புகழ்வாங்க. அப்போது கடவுள் அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவார். அந்த திட்டத்தின்படி நீங்கள் ஜெபிப்பீங்க, செயல்படுவீங்க. அப்போது உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தினுடைய எல்லா புதிய கதவுகள் திறக்கப்படும். செய்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, சேலஞ்ச் யுவர் செல்ஃப், நான் எவ்வளோ நல்லவன்னு பார்க்குறமா, நீ சோதிச்சு பாருன்னு சொல்கிறார். மலாக்கி 3:8 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு அதுக்கப்புறம் பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் மீது ததும்பி வழியும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா, சோதித்து பார் அப்படிங்கிறார். செய்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். காட் பிளெஸ் யூ.